الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين من جاء بالحسنة فله خير منها ومن جاء بالسيئة فلا يجزى الذين عملوا السيئات إلا بما كانوا يعملون إن الذي فرض عليك القرآن لرادك إلى معاد صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين الحمد لله رب العالمين قلنا جمعة كلمة இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நிற்கும் அறிவப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முடிவானவரை எடுத்து நிற்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கு அங்கத்திய செய்து கொள்கிறேன். ஆக மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் இந்த புத்பா பேருடையில் இலங்கை திருநாடு தனது 76th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவதற்காக வேண்டி தயாராகிக் கொண்டும் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த ஹுத்பா பேருரையில் இரண்டு முக்கியமான செய்திகளை மெசேஜ்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உண்மைகளை விளங்கி அதனை வாழ்க்கையில் அமுழ்த்துவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவாராக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, பொதுவான ஒரு நியதி, இதனை பல உலமாக்களும் பல வரலாற்று ஆசிரியர்களும் பேசிருக்கிறார்கள். ஒரு சமூகம், ஒரு உம்மத், ஒரு கம்யூனிட்டி தனது வரலாறை மறந்து விடுமானால் அந்த உம்மத்தினர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை ஒருபோதும் உருவாக்க முடியாது. ஆக முக்கியமான ஒரு பகுதி. இப்ப கம்யூனிட்டி இக்னோர் ஹிஸ் ஹிஸ்டரி, that community cannot build a better future. இதுதான் ஆக முக்கியம். ஒரு கம்யூனிட்டி தனது வரலாற்றை மறக்கும் ஒரு தருணம் ஒரு சமூகத்திற்கு ஏற்படும் பொழுது அந்த சமூகம் ஒருபோதும் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை ஒரு காலமும் கட்டி எழுப்ப மாட்டார். அன்பான சகோதரர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய வரலாறு இது மிகவும் ஆழமாக வேரூன்றிருக்கிறது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டுடைய பழங்காலம் தொற்றும் இன்று வரும் வரைக்கும் முஸ்லிம்களுடைய வரலாறு மிகவும் ஒரு உறுதியான ஒரு வரலாறாக இருக்கிறது என்பதை பலரும் பல தடவைகள் பேசியிருந்தாலும், மிக முக்கியமான ஒரு கவலைக்குரிய ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? சயின்டிபிக்கலி முஸ்லிம்களுடைய வரலாறு இன்று வரும் வரைக்கும் எங்கும் முறையாக அது ஆவணப்படுத்தப்படவில்லை என்ற இந்த செய்தியுடன் இந்த ஹுத்பாவை நான் ஆரம்பிப்பதற்கு ஆசைப்படுகிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய வரலாறு ப்ரீ இஸ்லாமிக் ஏஜ், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முற்பட்ட காலத்தில் அரேபியர்கள் இந்த நாட்டிற்கு ட்ரேடர்களாக வந்திருக்கிறார்கள். அன்றைய காலம் தொட்டும் இந்த நாட்டுடன் அரேபிகள் மிகவும் நெருக்கமான ஒரு உறவை வர்த்தகத்தில் அவர்கள் கொண்டிருந்த பொழுது, கிறிஸ்துக்கு பின்னர் 6th நூற்றாண்டில் அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக, அதாவது 5th நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டதன் பின்னால் இந்த நாட்டிற்கு மிடில் ஈஸ்டில் நூடாக வருகை தந்த அந்த அரபியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பின்னால் முஸ்லிம்களாக இந்த நாட்டிற்கு வந்து வருகை தந்தார்கள். அன்பானவர்களே, ப்ரீ இஸ்லாமிக் ஏஜுக்கு முன்னால் இந்த நாட்டுக்கும் அரேபியர்களுக்கும் இருந்த உறவும் அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் பின்னால் இது அரேபிய முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் உள்ள உறவாக அது மாற்றம் பெறுகிறது. அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்கள் அன்றைய நாள் தொடக்கம், அதாவது இலங்கை நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய வயது என்ன என்பதை ஒருவர் கேள்வியாக கேட்டால் அதற்கான பதில், அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு இன்று எத்தனை வருடங்களோ அத்தனை வருடங்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் இந்த நாட்டுடன் அவர்களுடைய வரலாற்றை அவர்கள் பிணைந்திருக்கிறார்கள் என்ற இந்த உண்மையை நாம் நீங்களும் மறுக்க முடியாது. ஆனால் வரலாற்றினூடாக சயின்டிபிக்கலி இது ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு மிக பெரும் ஒரு புதிராக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிம் சமூகமாக நானும் நீங்களும் கவலைப்பட வேண்டிய ஒரு செய்தியாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்கள், முஸ்லிம்கள் இங்க வந்தார்கள். ஆரம்ப காலத்தில் அதாவது கோஸ்டல் ஏரியாவில், அதாவது கொழும்பில் தொடக்கம், அது ஜப்னா வரும் வரைக்கும், ட்ரின்கோ தொடக்கம், ஹம்மாந்தோட்டம் வரும் வரைக்கும், இந்த எல்லா கோஸ்டல் ஏரியாவும் இலங்கையுடைய வரலாற்றில் மிக கூடுதலான மெஜாரிட்டி முஸ்லீம்களாக வாழ்ந்த ஒரு காலமாகத்தான் முஸ்லீம் இருந்தது. இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்ந்த அந்த வரலாற்று நெடுகளையும் இந்த நாட்டுக்கு லோயலான ஒரு கம்யூனிட்டியாக முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய நேச்சுரல் ரிசோர்ஸை அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். இலங்கை நாட்டை முழு உலகத்திற்கு ஒரு சிறந்த வணிகம் கொண்ட ஒரு நாடாக அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். இலங்கை நாட்டுடைய எக்கானமியுடைய மிக முக்கியமான முதுகெலும்புகளாக முஸ்லிம்கள் இந்த வரலாற்றினூடாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய எக்கானமி முஸ்லிம்களுடைய வணிகத்தில் தங்கியிருக்கும் அளவுக்கு இதனை இங்கு வாழ்ந்த சிங்கள அரசர்கள் புரிந்து முஸ்லிம்களுக்கான மிக முக்கியமான உறவுகளை அவர்கள் மேம்படுத்தி இருக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நம் வரலாற்றில் படித்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒரு இடத்தை நாம் இந்த இடத்தில் அழகாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்கு வந்த முஸ்லிம்கள் அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் உமையாவுடைய கிலாபத்துடைய காலகட்டத்தில், அதாவது கிங் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கிலாபத்துடைய காலப்பகுதியில், இந்த நாட்டுடைய ஏசியாவுடைய சென்ட்ரல் ஏசியா, அதனை தாண்டி அதாவது நம்மை அன்றிடக்கூடிய இந்த இந்தியாவுடைய பகுதி வரும் வரைக்கும் முஸ்லிம்கள் தனது ஆட்சியை அவர்கள் விரிவுபடுத்தினார்கள். இலங்கையுடைய நாட்டை அண்டிடக்கூடிய இந்தியாவுடைய தாய் கோட் வரும் வரைக்கும், பாகிஸ்தானுடைய லாகூர், பிறகு இந்தியாவுடைய பவுண்டரி வரும் வரைக்கும் 18 வயதான முஹம்மது பின் காசிம் என்ற ஒரு ஆமி சென்றால் இந்த பகுதி முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பகுதியாக ஆக்கப்பட்டது. ஆனால் அவ்வாறான முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்ட பகுதி இருந்தாலும் இந்த பகுதிகளில் ரிலிஜியஸ் ஹாமனி கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 1200 வருடங்கள் ரிலிஜியஸ் ஹாமனி முஸ்லிம்களுக்கு பின்னால் இந்த பகுதிகள் இருக்கும் வரும் வரைக்கும் இருந்ததை வரலாற்றினூடாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்கள் ஒரு பகுதியை அல்லது ஒரு ஊரை வெற்றி கொள்ளும் பொழுதும் இதனை பின்னால் கொலனைசேஷனுடைய யூரோப்பியனுடைய இந்த இன்டர்வென்ஷனுடைய இந்த கால பகுதிக்கும் உள்ளால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நாம் வரலாற்றினூடாக விளங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முஸ்லிம்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஹலீஃபாக்கள் ஒரு பூமியை வெற்றி கொள்ளும் பொழுது வரலாற்றில் எங்கும் நீங்கள் இன்றும் பார்க்கலாம், அதனை அரபில் ஃபத்ஹ் என்பதாகவும் ஆங்கிலத்தில் கான்கரிங், ஒரு பகுதியை ஒரு பூமியை வெற்றி கொள்வதாகத்தான் அந்த பகுதிகள் வரலாற்றில் இன்று வரும் வரைக்கும் இட் ஹஸ் பீன் டிஸ்கிரைப்ட். ஆனால் 15 நூற்றாண்டிற்கு பின்னால் உலகத்தில் ஸ்பெயினில் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் தொடக்கம் உலகத்தில் யூரோப்பியனுடைய கண்கள் முஸ்லிம்கள் கைப்பற்றிருந்த இந்த எல்லா விதமான இந்த போர்ட்ஸ் அவைகளை கைப்பற்றி முஸ்லிம் வர்த்தக இந்த மையங்களை கைப்பற்ற வேண்டும் என்று யூரோப்பியன் அவர்கள் இந்த பகுதிகளை கைப்பற்றி ஆரம்ப நேரம் தொடக்கம் இந்த உலகத்தில் ஏற்பட்டது கான்கரிங் அல்ல. அதனை வரலாற்றில் இன்று தொடும் வரைக்கும் இதனை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கொலனைசேஷன். அவர்கள் யூரோப்பில் இருந்து வந்த ஒவ்வொரு ஆமிகளும் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டிருந்த பூமிகள் அல்லது ஏனைய சாரார்களுக்கு சொந்தமான இந்த நேட்டிவ் பிளேஸை அவர்கள் கொலனைஸ் பண்ணினார்கள். அன்பானவர்களே, முஸ்லிம்கள் எப்பொழுதும் எந்த பூமியை வெற்றி கொண்டாலும் அங்கு அந்த பூமியில் வாழ்ந்த நேட்டிவான மக்களுக்கான எல்லா விதமான உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம்களுடைய கிலாபத்தின் கீழால் வாழ்ந்த எந்த ஒரு பூமியிலையும் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் என்ற இந்த இடத்திற்கு அவர்களுக்கு ஒருபோதும் அதற்கான சந்தர்ப்பம் முஸ்லிம்கள் கொடுக்கப்படவில்லை. அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த பூமிகளை வெற்றி கொள்வதற்காக வேண்டி எந்தெந்த படையினர்களை அனுப்பினார்களோ அவர்களுக்கு செய்த செய்திகளில் மிக முக்கியமான செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, மன் கத்தல திம்மியன், முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படும் அந்த பூமிகளில் வாழக்கூடிய, அதாவது செக்யூரிட்டி டாக்ஸ் நாம் ஜிஸ்யா என்பதாக சொல்லும் அந்த டாக்ஸை முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு அங்கு வாழக்கூடிய மக்கள் அவர்கள் பே பண்ணக்கூடிய அந்த திம்மிகளை ஒரு முஸ்லிம் எந்த விதமான ஷரியாவுக்கு உட்பட்ட காரணங்கள் இல்லாமல் அந்த உயிரை அவன் பறிப்பானாக இருந்தால், கொலை செய்வானாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் கயாமத்துடைய தினத்தில் சொர்க்கத்துடைய வாடையையும் நுகர முடியாது. இதுதான் முஸ்லிம்களுடைய பூமிக்கு கீழால் ஆட்சிக்கு கீழால் வாழ்ந்த நன்முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் கொடுத்த ரைட்ஸாக இருக்கிறது. அன்பானவர்களே, இவைகளை நாம் இன்று சொல்லிக் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த நாட்டிற்கு வந்த முஸ்லிம்கள் வரலாற்று நெடுகளையும் இந்த நாட்டிற்கு லோயலாக வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரிகளை, சில போது இந்த நாட்டின் மெஜாரிட்டியானவர்கள் இந்த நாட்டிற்கு யூரோப்பியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 450 பிறகு போர்த்துகீஸ், பிறகு பிரிட்டிஷ், இந்த 4 யூரோப்பியன் ஆர்மீஸ் இங்க வந்து இந்த பூமியை கலனைஸ் பண்ணி எந்த ஒரு கால பகுதியிலையும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஹொலண்டுக்கோ அல்லது பிரிட்டிஷுக்கோ அல்லது போர்த்துகீஸுடன் சேர்ந்து முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்த மெஜாரிட்டியான மக்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார் என்பதற்கு இன்று வரும் வரைக்கும் எந்த விதமான வரலாற்று ரூபும் இல்லை. அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு ரோயலாக வாழ்ந்திருக்கிறார்கள். போர்த்துகீஸ் அவர்கள் கோலுக்கு வந்து முஸ்லிம்களை அவருக்கு இந்த நாட்டை அவர்கள் கொரோனை பண்ணி ஆரம்பித்த நேரத்தில் கிட்டத்தட்ட கோட்டை கிங்டம் 100 மேலால் அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போயிருந்ததற்கான காரணம் இங்கு முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக வாழ்ந்த ஒரு பகுதியாக கொழும்பு அன்றும் இருந்தது. அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். வரலாறு சொல்கிறது முஸ்லிம்களில் பலர்கள் அதிலே ஷஹீதாக்கப்பட்டு அவர்கள் இன்றைய மல்வான பகுதியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. முஸ்லிம்கள் அன்று இந்த தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்தியாவுடைய முகலாய ஆட்சியாளர்களிடத்தில் அவர்கள் வேண்டுகொண்டு அந்த முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இலங்கை நாட்டிற்கு படைகளை அனுப்பி முஸ்லிம் ஆர்மி அன்று போர்த்துகீசுக்கு எதிராக படையெடுத்து இந்த நாட்டை பாதுகாத்த வரலாற்றை எல்லாம் இந்த சமூகத்தினர்கள் வரலாற்றில் நாம் நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன் இந்த நாட்டில் நமக்கு முஸ்லிம் பாடசாலைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த முஸ்லிம் பாடசாலைகளில் கற்றுப்படும் அந்த ஹிஸ்டரி எந்த சப்ஜெக்ட்லையும் முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய ஐடென்டிட்டிக்கு, முஸ்லிம் கம்யூனிட்டிய வரலாற்றுக்கு அதில் எந்த விதமான பங்கும் கொடுக்கப்படவில்லை என்ற இந்த கவலையான செய்தியும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நமது குழந்தைகளுக்கு இந்த வரலாறு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நாம் யார்? இன்றைய சமூகம் நமக்கு பலவிதமான அக்யூசேஷன்ஸை கொடுக்க முடியும். நம்மை பல மோசமான விஷயத்தில் நம்மை அவர்கள் சமூகத்துக்கு சித்தரிக்க முடியும். ஆனால் இவைகள் எந்தவரும் வரலாற்று உண்மைகள் அல்ல. அன்பான சகோதரர்களே, இந்த வரலாறு முஸ்லிம்கள் தொடர்கிறது. இவைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி முடிப்பதற்கான நேரமாக இருக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, பிரிட்டிஷ் இந்த நாட்டை ஆண்ட காலகட்டத்திலேயும் முஸ்லிம்கள் இதனையே தொடர்ந்து செய்தார்கள். இந்த முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையில் இருந்த இந்த உறவுகளில் ஒரு கோல்டன் ஈராவாக நாம் பார்க்கும் ஒரு காலம் தான் இந்தியன் கிங்டம். அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு அன்றிருந்த சிங்கள கிங் கொடுத்திருந்த அந்த மதிப்பு இருக்கிறது. இது வரலாற்றில் ஆச்சரியம் மிக்க ஒரு காலமாக இருக்கிறது. இதனால் தான் ப்ரொஃபசர் லோனா தேவராஜ், தி முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா, தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் எத்னிக் ஹார்மனி என்ற தனது நூலில் இந்த பகுதியை மிகவும் ஆழமாக எழுதியிருக்கிறார். வரலாற்று சான்றிதழ்களுடா முஸ்லிம் சமூகத்தினர்கள் அன்று அந்த கண்டியன் கிங்டம் முஸ்லிம் உம்மத்தினர்களை பொறுத்தவரையில் ஒரு கோல்டன் ஈரா. அந்த கிங்டமுடைய மிக முக்கியமான ஆமியில் 1600 பேர் இருந்தவர்கள் 1/3 பகுதி முஸ்லிம் சாரர்களாக இருந்தார். அந்த அளவுக்கு இன்றும் கண்டியில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் உடனோரில் பதிவிக்கூடிய அது புவரிக்கட தஸ்கராக இருக்க முடியும், அக்குரணி போன்ற பகுதிகளாக இருக்க முடியும். இவைகள் அனைத்தும் அன்றிருந்த ஆட்சியாளர்களால் முஸ்லிம்களுடைய லோயல்டிக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட காணிகள். நாங்கள் அந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு இந்த நாட்டிற்கு நல்ல விஷயங்களை செய்த நல்ல விடயங்களை பங்களித்த ஒரு சமூகமாக இருந்திருக்கிறோம். அன்பான் அவர்களையும் இந்த நாட்டிற்கு 1948 வருடம் இந்த நாட்டிற்கு பிரிட்டிஷ் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதாக இந்த நாட்டு மக்கள் போராடிய பொழுது அவர்கள் செய்த மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்று, இந்த நாட்டிற்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டில் வாழக்கூடிய மைனாரிட்டிஸ் சிறுபான்மை இனத்தவர்கள் இந்த சுதந்திரத்துக்கு 100% சம்மதம் தெரிவித்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டிற்கான சுதந்திரம் வழங்கப்பட முடியும். இந்த நேரத்தில் இந்த நாட்டில் வாழ்ந்த பல சிறுபான்மை இனத்தவர்கள் அந்த சுதந்திரத்துக்கு தாங்கள் உடன்பட வேண்டும் என்றிருந்தால் அதற்கு பலவிதமான நிபந்தனைகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்திற்கு முன்னால் வைத்தார்கள். இந்த நிபந்தனைகளை நீங்கள் பரிபூர்ணப்படுத்தினால் மாத்திரம்தான் நாம் இந்த சுதந்திரத்திற்கு நாங்கள் உடன்படுவோம், எகிரி ஆகுவோம் என்பதாக சொன்ன நேரத்தில் வரலாற்றில் தங்க எழுத்துகளால் பதிக்கப்பட வேண்டிய முஸ்லிம் உம்மத்தினர்கள் முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்கள் அன்று சொன்னார்கள். டிபி ஜாயா, அந்த நேரத்தில் வாலிபராக இருந்த பதிவுதீன் மஹ்மூத் போன்றவர்கள் ஒரு குரலில், ஒரே குரலில் முஸ்லிம் சமூகத்தினருடைய அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்ன என்பதை அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த நாட்டை அந்நியர்களிடமிருந்து மீட்பதுதான் நமது முதலாவது கடமை. நாம் மைனாரிட்டிஸாக இருந்தாலும் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் நாம் அதற்கு உடன்படுகிறோம், நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததன் பின்னால் பொலிட்டிக்கல் ஒரு சொல்யூஷனோடாக இந்த சமூகத்தினர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்பதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அன்பான சகோதரர்களே, அந்த சமூகத்தினர் அந்த அளவுக்கு ஜெனரட்டாக இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் இன்றும் கிடைத்திருக்கிறதா என்பதை நாம் யோசித்தால் இது கேள்விக்குறியாக தந்திருக்கிறது. ஆனால் அங்கு நேரத்திலேயும் முஸ்லிம் சமூகத்தினால் தன்னால் கொடுக்க வேண்டிய எல்லா விதமான பங்களிப்புகளையும் இந்த நாட்டிற்கு அவர்கள் கொடுத்துதான் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்கள், இவைகள் அனைத்தும் வரலாறு, இதெல்லாம் பாஸ்ட். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் இதனை பற்றி பேசும் பொழுது இதுதான் நமது மூதாதையர்கள் அவர்கள் விட்டுட்டு போன அழகான லெகசி இது. இன்றும் நாம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம், அவர்கள் செய்த பங்களிப்புகளை பற்றி அல்ஹம்துலில்லா மனமான அல்ஹம்துலில்லா சொல்லி நாம் அவர்களை இன்றும் வாழ்த்துகிறோம். அன்பான சகோதரர்களே, ஆனால் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி இதுதான். இந்த இரண்டாவது செய்தி இன்றைய குத்பாவில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்பது ஆசைப்படுகிறேன். அன்பான சகோதரர்களே, நாம் முஸ்லிம் சமூகத்தினர்களாக நமது முன்னோயர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினர்களுக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏனைய மதத்தவர்களுக்கும் பெரும் பங்களிப்புகளை செய்தார்கள். அன்பானவர்களே, நானும் நீங்களும் இன்று இந்த நாட்டிற்கும் நமது சமூகத்திற்கும் என்ன பங்களிப்பு செய்கிறோம், நமது பின்னால் வரக்கூடிய இந்த சமூகத்தினர்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு லெகசியை நானும் நீங்களும் விட்டு செல்ல போகிறோம் என்ற இந்த கேள்விக்கான பதிலை தேடும் கட்டாயம் இங்கிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தலைப்பில் ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். அன்பான சகோதரர்களே, அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த பொழுது மக்காவில் டிரைபல் போர் இருந்தது. பல டிரைப் அவர்கள் சிவில் போரில் ஈடுபட்டார்கள். ஒருவர் ஒருவருக்கு மத்தியில் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அவர்கள் சிவில் போரில் செய்து அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது மதீனாவில் வாழ்ந்த ரெண்டு டிரைப்ஸ், ஒன்று ஹவுஸ், அடுத்தது ஹஜ்ரஜ், இந்த சமூகத்தினர்களும் பல வருஷங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் பிளவுபட்டிருந்தார்கள். ஆனால் இஸ்லாம் பிளவுபட்டிருந்த மக்காவை ஒற்றுமைப்படுத்தியது, பிளவுபட்டிருந்த மதீனாவை இஸ்லாம் ஒரே அம்பிரல்லாவுக்கு கீழால் கொண்டு வந்தது, அவர்களை சகோதரர்கள் என்ற உணர்வுகளை இஸ்லாம் கட்டியெழுப்பியது. ஆனால் அன்பான சகோதரர்களை, இன்று நாம் இந்த இஸ்லாம் எந்த பிளவுபட்ட சமூகத்தை ஒன்று சேர்த்தியதோ அதே இஸ்லாத்தை பின்பற்றும் இஸ்லாமிய பக்தர்கள் என்பதாகவும் முஸ்லிம் என்பதாகவும் நாம் நம்மை சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் எந்த இஸ்லாம் சமூகத்தை ஒன்றுபடுத்தியதோ அந்த இஸ்லாத்தின் பேரில் தான் இன்று நமது சமூகம் பிரிந்து சுண்டு தொண்டாவாய் போயிருக்கிறது. அன்பான சகோதரர்கள், இது ஏற்பாடு சாத்தியமற்ற ஒன்று. ஒன்றோ நாம் இஸ்லாத்தை புரிந்த விதம் வித்தியாசமாக இருக்கிறது, அல்லது நாம் இஸ்லாத்தை அமுல்படுத்திய விதத்தில் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. நாம் சமூகமாக மிக முக்கியமான தேவை, நாம் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை ஏற்ற ஒரு சமூகம், நபியை நபியாக இரு நபியாக ஏற்ற ஒரு சமூகம். அன்பான சகோதரர்களே, இந்த சமூகம் இந்த மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் ஒற்றுமைப்பட்டு ஒரு சமூகமாக வாழ்வதற்கு இந்த ஒன்றையாவது இந்த முஸ்லிம் சமூகமாக இருந்து நமக்கு செய்ய முடியாமல் விட்டால் நிச்சயமாக நமக்கு பின்னால் வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நாம் விட்டு செல்லும் இந்த லெகசி அவர்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போவதில்லை. இதனை மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, இரண்டாவதாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லிம் தனது மார்க்கத்துடைய ஐடென்டிட்டி, நான் முஸ்லிம் என்ற இந்த ஐடென்டிட்டிக்கு பின்னால் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கும் மிக முக்கியமான ஒரு அடையாளம், அவருக்கென்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த, தனது பிறப்புக்கென்று அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இந்த பூமி. அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக அல்ல, ஒரு சராசரி மனிதராக தான் பிறந்த பூமியிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டும் பட்ட பொழுது தனது ஃபீலிங்ஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். சஹாபாக்களுக்கு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய பூமியிலிருந்து வெளியே வந்து மக்காவை விட்டும் அவர்கள் தூரமாகி செல்லும் பொழுது மக்காவை திரும்பி பார்த்தார். சொன்னார்கள், மா அத்யபகி, எவ்வளவு அழகான ஒரு பூமி. வமா அஹப்பகி, உலகத்தில் எனக்கு மிகவும் விருப்பமான நெருக்கமான ஒரு பூமி நீதான். இந்த மக்கள் மாத்திரம் என்னை வெளியே அவர்கள் தள்ளவில்லை என்றிருந்தால், வெளியேற்றவில்லை என்றிருந்தால், மா தகந்து கைரகி, நான் ஒருபோதும் மரணம் வரும் வரைக்கும் மக்காவை விட்டும் வேற எந்த பூமியிலையும் வாழ்ந்திருக்க மாட்டேன். பலஸ்தீன மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள், தான் பிறந்த பூமியுடைய சிட்டிசன்ஷிப் அவர்களுக்கு மறுக்கப்பட்டு உலகத்தின் பல கோணங்களிலேயும் அவர்கள் ரிஃப்யூஜியாக அவர்கள் வளம் பெறும் பொழுது ஒரு மனிதனுக்கு தான் பிறந்த பூமி என்பது எந்த அளவுக்கு அவசியமானது என்ற அந்த பெருமதியை விளங்க வேண்டுமான ஒரு மனிதர் இதனை இழந்த ஒரு பலஸ்தீன மனிதனிடத்தில் கேட்டு பார்த்தால் விளங்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் பிறந்த பூமி என்பது இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை, ஒரு பகுதியை அது கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உங்களாலும் புரிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதரர்கள், வரலாற்றில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பலவிதத்திலும் சொல்லி காட்டிருக்கிறார்கள். குர்ஆன் நபியை பார்த்து சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஹ்ஃபா மதீனாவுக்கு நெருக்கமாக போன பொழுது நபியுடைய உள்ளம் இது கட்டப்பட்டது. நபியை பார்த்து அல்லாஹ் நபிக்கு ப்ரொமிஸ் பண்ணின, நபியே சஞ்சலப்படாதீங்க, டு நாட் வரி, மீண்டும் ஒருமுறை அந்த மக்காவிற்கு நாம் உங்களை திருப்பி அனுப்புவோம், அன்று உங்களுடைய பிறந்த பூமியை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆறுதல் சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். எனவே என்ன சகோதரர்களே, இந்த பூமியை நேசிப்பது, இந்த பூமியை நாம் காதலிப்பது ஒரு முப்பினுடைய கடமை. இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறார்கள். வெறுமனே ஒரு லிப் சர்வீஸ், நாம் இலங்கையை நேசிக்கிறோம், இலங்கை மக்களை நாங்கள் விரும்புகிறோம் என்ற இந்த லிப் சர்வீஸுக்கு மேலால் போய் நாம் நமது செயல்களால் இதனை நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த நாட்டுடைய எல்லா விதமான சட்டங்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டுள்ள ஒரு சிறந்த சிட்டிசன்ஸாக முஸ்லீமாகிய நாம் வாழ்ந்து இந்த நாட்டில் முந்தையோர்கள் நமக்கு முன்னால் வந்தவர்கள் எப்படியாப்பட்ட லெகசியை விட்டு சென்றார்களோ அப்படியாப்பட்ட லெகசியை நாங்களும் விட்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இதனை நாம் தவறிவிடுவோமாக இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்ம பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் ஒரு கட்டம் வரும், அவர்கள் நம்மை சபிப்பார்கள். அன்பான சகோதரர்களை, அந்த அவல நிலைமைக்கு இந்த சமூகம் தள்ளப்படுவதற்கு முன்னால் காசி பணம் சம்பாதிப்போம், அல்லாஹ்வை ஹலாலாக்கியிருக்கிறான், ஆனால் அனைத்தையும் முறையாக அழகாக முஸ்லிம் சமூகத்தினர்கள் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இந்த ஒரு இரண்டு செய்திகளும் இன்றைய நாள் இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும் என்பதாக நான் எதிர்பார்க்கிறேன். எனவே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து இந்த நாட்டுடைய இறைமையை பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டுடைய இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்குமான எம்பசடர்களாக வாழ்ந்து வஃபாத்தாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக.
For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.